நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினன் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலா அழகுமலை ராமதேவார், அழகுமலை ராமதேவார், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடையில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்ப, போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூருடைக்காரர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் புதன்கிழமை சத்சங்கம் எங்களுக்கு மற்றைய நாடுகளில் இருக்கும் எங்களுடைய சக சங்கங்களுக்கு வியாழக்கிழமை காலை பிரம்மமூர்த்த சத்சங்கமாக அமைகின்றது. வழமை போல பாபாஜியின் தெய்வீய குரல் என்ற அற்புதமான புத்தகத்திலிருந்து ஒரு சில பக்கங்களை நான் இன்று எடுத்து படிக்கின்றேன். நீங்கள் தியான முத்திரை போட்டு கண்களை மூடிக்கொன்று அதை உள்வாங்குங்கள். பல அற்புத கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு முறை வாசிப்பிலும். இன்று நான் படிக்கப் போகும் பக்கங்கள் 102, 103, 104, 105. நாம் எல்லோரும் உலகத்தில் வாழ்கின்றோம். உலகத்தால் வாழ்வது போல பாபாஜியின் நித்திய செய்தி எப்பொழுதும் உலகத்தில் இருக்கும், ஆனால் அது உலகத்தால் அன்று. ஆன்மாவை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும். உலகத்தின் மூலம் ஆன்மாவில் உள்ளது. ஆன்ம ஒளியே உலகிற்கு ஒளி ஊட்டுகின்றது. இதயத்தின் ஆழத்தில் சச்சிதானந்தத்தை நேசியுங்கள். கடவுள் அல்லது ஆத்மா அல்லது பிரம்மம் மட்டுமே உண்மை. அது மட்டுமே அறிவு, அன்பு. இந்த உண்மையை உறுதியாக அறிந்து கொண்டு பின் பிறவி, உலகம், மனம் ஆகியவற்றை கடக்க வேண்டும். கரைப்பட்ட உணர்வை உதறி உண்மை உணர்வை அறிய வேண்டும். மனத்திற்கு அப்பாற்பட்ட முழு ஒளியை கவனியுங்கள். மனத்தின் ஒளி உடைந்த விளக்கை போன்றது. உடம்பை வாழ்வின் மையமாக்காதீர். உடம்பிற்கு அப்பால் உள்ள ஆன்ம ஒளியை மையமாக்குங்கள். ஒரே உண்மையாம் கடவுளை பாருங்கள். தோற்றமாம் திரையை கிழித்து எறியுங்கள். கடவுள் எங்கோ இருக்கின்றார் என்று தேடாதீர்கள். அவரை எங்கும் காணுங்கள். தெய்வீகத்தில் சிறப்புடன் சுதந்திரமாய் நில்லுங்கள். புது உணர்வின் வினோத விடியல் கண்களின் மூலம் ஒளிரட்டும். பரம்பொருளோடு தொடர்பு கொண்டு ஆன்மீக அழகை உங்கள் வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துங்கள். அமைதியை நாடுங்கள். உண்மை வாழ்க்கையில் சுதந்திர அமுதத்தை பருகுங்கள். கடவுளின் ஆற்றல் எல்லை கடந்தது. அவர் எங்கும் எப்போதும் உரைகிறார். அவர் ஆத்மாவின் பின்புலம். அவரே நித்திய அறிவு கொண்ட அவர் ஆத்மாவின் ஆத்மாவாக விளங்குகின்றார். அவரை தியானித்து வழிபட வேண்டும். அப்போதுதான் இடையே உள்ள உறவு நமக்கு புலப்படும். நித்திய வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் இடையே அவர் மட்டுமே நித்தியமானவர். சேதனத்திற்கும் இடத்திற்கும் மூலம் அவரே. ஒன்று பலவாக தோன்றச் செய்பவர் அவரே. எல்லா உயிரினங்களின் இதயங்களிலும் இருந்து கொண்டு எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுபவர் அவரே. அவரை ஆத்மாவில் உணர்ந்தால் நித்தியானந்தம் ஏற்படும். நித்திய உண்மையாம் பிரம்மம் உலகம் முழுவதும் பரவி கிடக்கின்றது. பார்க்கப்படுதல் அகற்றப்பட்டால் எஞ்சியிருப்பது அனந்தமே. இவ்வாழ்க்கையிலேயே அதனை உணர்வோம். இந்த உண்மையை உணர்ந்து அமைதியை எந்நாளும் அனுபவிப்போம். அமைதி அமைதி எல்லோருக்கும் அமைதி என்கின்றார் பாபாஜி. சச்சிதானந்த ஒளியின் மிக அருகில் நாம் கடவுளை காணலாம். அப்போது முழு ஆனந்தம் ஏற்படுகின்றது. எல்லா பயமும் நீங்குகின்றது. ஆத்ம ஞானமே அறியாமையை அழிக்கும். பந்தங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும். பந்தம் அறியாமையால் விளைகின்றது. அதை உணர்ந்தால் கட்டுக்கள் அவிழும். நாம் சுதந்திரமாக இருப்போம். ஆத்ம ஞானம் மூலம் கிட்டும் இந்த சுதந்திரம் நமக்கு தெய்வீகத்தோடு நம்மை தெய்வீகத்தோடு இணைக்கும். சமாதி நிலை அடையாதவருக்கு இந்த உண்மை புரிவது கஷ்டம். வெறும் புத்தி பூர்வமான அறிவு ஆத்மாவை வெளிப்படுத்தாது. புத்திக்கு அப்பால் எண்ணங்களை கடந்து ஆத்மாவை உணர வேண்டும். புத்தியால் புரிந்து கொள்வது முழுமையற்றது. உலகியலை கடந்து அதனால் ஆத்மாவை எட்ட முடியாது. எனவேதான் ஆத்மாவை அறிந்ததாக நினைப்பவன் அதனை அறிவதில்லை என சொல்லப்படுகின்றது. ஆத்ம ஞானம் பெற நினைப்பவன் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒழுக்கமுள்ள மனிதன் வாழ்க்கையின் பல வகை அனுபவங்களை பெறுகின்றான். நன்மைக்கும் தீமைக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியும். முரண்பாடுகளின் ஊடே அவன் செல்கின்றான். அனுபவம் அவனுக்கு பக்குவம் அளிக்கின்றது. ஆனால் அப்பாவித்தனத்தை அவன் தியாகம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அறிவையும் தர்க்கத்தையும் பயன்படுத்தி மனிதன் குழப்பத்திலிருந்து வெளிவர பார்க்கின்றான். இதனால் மேலும் குழப்பமான சூழ்நிலைகளை அவனே உருவாக்கி கொள்கின்றான். இறுதியில் சோர்வடைந்து கடினமான முடிச்சை ஒரே வீச்சில் அவனே அவிழ்க்கின்றான். வாழ்வின் குழப்பங்கள் நீங்குகின்றன. இதற்கு துறவு என்ற பெயர். ஆன்மீக வாழ்வின் ஆரம்பம் துறவு என்கின்றார் பாபாஜி. அவன் திரும்பி வருகின்றான். வனவாசம் முடிந்து அங்கிருந்து தன் வீட்டிற்கு திரும்புகின்றான். அவனது பழைய தூய்மை திரும்பும் போது தான் தனது மன அமைதியை திரும்பப் பெறுகின்றான். மனிதனின் மகிழ்ச்சியே எல்லா சமயங்களின் தத்துவமாக அமைகின்றது. இந்து நோக்கப்படி வீழ்ச்சி என்பது இல்லை. நமது இயல்பை நாம் மறந்து விடுகின்றோம். அது எப்போதும் இருக்கின்றது. அதை மறுபடியும் கண்டு பிடிக்க வேண்டும். அவ்வளவே. மாய உலகின் மதிப்புகள் நம்மை வசியப்படுத்தி இருக்கின்றன. நம்மை நாமே முந்த வசியத்திலிருந்து மீட்டுக் கொள்வதே சமயத்தின் நோக்கம் ஆகும். இலக்கை நெருங்க நெருங்க இழந்த தூய்மை மீட்கப்படும். அவனுக்கு மறக்க ஏதும் இல்லை. தொடர்பு கொள்ளும் தன்மை அவனை விட்டு நீங்கிவிடுகின்றது. மற்றவர்கள் அறிந்து கொள்ள சம்மதிக்கின்றான். குற்ற உணர்வு அவனை பாதிப்பதில்லை. அவன் வெளிப்படையாகவே இருக்கின்றான். உலகிற்கு அவன் புரியாத புதிராகவே விளங்குகின்றான். அவனுடைய நேரடித்தன்மை மக்களை அதிர வைக்கின்றது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ஞானியர் அவரோடு என்ன செய்வது என அறியாமல் திகைத்தனர். ஆனால் தூய்மையை எளிதாக உடனே அறியும். தூய்மையற்ற மனம் மற்றவர்களை கேட்டினால் பாதிக்கும். ஆனால் தூய மனமோ நன்மையால் மற்றவர்களை மாற்றும். தூயமனம் படைத்தவர் சந்நிதியிலேயே இம்மாற்றம் தானாக நிகழும். குழந்தையின் நட்பை போல் இது அமையும். அனுபவம் வாய்ந்த மனிதனுக்கு குழந்தைத்தனம் விடுதலையை அளிக்கும். தூய்மையின் ரகசியம் இதுவே. அப்பாவித்தனம் தீமையை தடுப்பதில்லை, ஏனெனில் அது தீமையை காண்பதில்லை. தீமையை பார்த்தால் அதற்கு புரிவதில்லை. தீமையிலிருந்து அதனை காத்து கொள்ள முடியாத தன்மை அதற்கு பலவீனமாகாது. காரணம், அவனிடம் தூய்மை இருப்பதால் குற்ற உணர்வு இருப்பதில்லை. தூய்மை தீமையை நம்புவதில்லை. குற்றமுடையவன் மறுக்கின்றான், தூய்மையுடையவன் ஏற்கின்றான். முழுவதும் தூய்மையான ஆன்மாவுக்கு ஆன்மீக ஒழுக்க சக்தி உண்டு. மேரி மக்தலானோ உரையாடலை பாருங்கள். கிறிஸ்துவின் தூய்மையே அவளை காப்பாற்றியது. உலகியல் அறிவோ அறிவுபூர்வமான உபதேசமோ அதை சாதிக்க முடியவில்லை. ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ஒரு அழகான நிகழ்ச்சி. அவருடைய சீடர் மதுர் பாபு ராமகிருஷ்ணரின் தூய்மையை சோதித்தார். அவர் விருப்பமில்லாமல் சில பெண்களை ஓர் அறையில் இருக்க வைத்து ராமகிருஷ்ணரை அந்த அறைக்குள் அனுப்பினார். மதுர் அப்பெண்கள் ராமகிருஷ்ணரை மயக்க திட்டமிட்டிருந்தனர். அவர்களை பார்த்த உடனேயே ராமகிருஷ்ணர் குழந்தை போல் தாயே என்று கூப்பிட்டு விட்டு சமாதியில் மூழ்கினார். ராமகிருஷ்ணர் அவர்கள் ஒழுக்கக்கேட்டை காணவில்லை. அவருடைய தூய மனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் தெய்வீக அன்னையின் வழிபாடே. எதிலும் தீமையை காண அவரால் முடியாது. குழந்தையைப் போன்ற அவரது தூய்மை ஆன்ம தூய்மை அற்புதத்தை செய்தது. அந்த பெண்களுக்குள் மறைந்து கிடந்த தாய்மை வெளிப்பட்டது. தங்கள் பாவங்களுக்காக அவர்கள் வருந்தி புது வாழ்க்கை வாழ உறுதியளித்தனர். இந்து புராணத்தில் இன்னொரு கவர்ச்சியான கதை. ரிஷிய சிருங்கர் காட்டில் தவம் செய்யும் ஒரு இளம் முனிவர். இவருக்கு தீமை என்றால் என்னவென்று தெரியாது. அவரது ஆன்மீக சக்தியின் முன் அரசனை அடிபணிந்தான். அவன் தன் மந்திரிகளோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்து அவரை தவ வழியிலிருந்து விலகச் செய்தான். ஒரு நாள் காலை முனிவர் அன்றாட கடமையை செய்ய ஏரிக்குச் சென்றார். ஏரி முழுவதும் தாமரப்பூக்கள். சூரிய ஒளி கீழ்த்திசையிலிருந்து பாய்ந்து பரவியது. அந்த அழகைக் கண்டு தண்ணீரிலேயே வியப்போடு நின்றார் சிருங்கர். திடீரென்று தண்ணீரில் சப்தம் கேட்டது. அழகிய இளம்பெண்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தனர். தூய முனிவர் அவர்களை தாயாகவே கருதினார். அவர்களுடைய தீய எண்ணங்கள் எல்லாம் தோற்றுப்போயின. அப்பெண்களின் தலைவி மந்திரியிடம் வந்து, அந்த முனிவரின் தூய உணர்வு எங்களை மாற்றிவிட்டது, எங்களை தாயே என அவள் அழைத்தார். இதனால் எங்களுக்குள் இருந்த நித்திய தாய்மையின் தூய்மை தன்னை வெளிக்காட்டியது. நீங்கள் எப்போதும் எங்களை போக பொருளாகவே பார்த்தீர்கள். நாங்கள் நெருப்பு, அதில் உங்கள் காமம் எரிபொருள். எங்களுக்குள் இருந்த தீமையை நீங்கள் ஆராதரிக்க நினைத்தீர்கள். உங்கள் முன்னிலையில் எங்களுக்குள் இருந்த கடவுள் தன்மையை நாங்கள் மறந்தோம். எங்களுக்குள் இருந்த தெய்வீகத்தை எங்கள் வழிபட்டிருந்தால் எங்களுக்கு அமுதம் கிடைத்திருக்கும். எங்கள் புற அழகு மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட்டது. எனவே நாங்கள் உங்கள் கைகளில் வரும் பொம்மைகளாகவே இருந்தோம். ஆனால் இந்த ஞானியின் இயல்பான தூய்மை எங்கள் தெய்வீகத்தை மீட்டுக் கொடுத்தது என்று கூறினாள். தீய மனத்தை கூட மீட்கும் ஆற்றல் தூய்மையான ஆன்மாவுக்கு உண்டு. தீமையை கவனிக்காது என்றும் அணையாத தெய்வீக ஒளியை மட்டுமே கவனிக்க வேண்டும். தூய ஆன்மாவுக்கு கோணல் தன்மை தெரியாது, யார் குறையும் தெரியாது, அன்றாட வாழ்வில் அற்பத்தனம் தெரியாது. நம்பிக்கையே அவனது பெரிய ஆற்றல். தூய ஆத்மாவின் வட்டத்திற்குள் நுழைந்தால் உடனேயே உயர்வு கிட்டுகின்றது. பல புனித நூல்களை படிப்பதை விட இது சிறந்தது. எனவேதான் வாழ்க்கையை தூய்மைப்படுத்த சாதுக்கள் சங்கத்தை எல்லா சமயங்களும் பரிந்துரைக்கின்றன. தூய மனிதன் என்பவன் கடலில் தோன்றும் தன்மையின் ஆற்றல் ஆவான். இயேசுவின் வாழ்க்கை இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. வெறும் பார்வையாலோ அல்லது வார்த்தைகளாலோ அவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தினார். பாரிசிக்கள் தங்கள் தந்திரமான தருக்கத்தால் அவரை வளைக்க முடியவில்லை. ஓர் தூய ஆவி நேரடியாக பொருட்களின் இதயத்திற்கு செல்வது, சொர்க்கமும் நரகமும் அவனிடம் இரகசியங்களை மறைக்க முடியாது. அவனுடைய ஊடுருவும் ஆற்றல் அறிவாற்றல் இந்த புதிரையும் அவிழ்த்துவிடும். ஓர் ஒளிக்கற்றை பல்லாயிரம் ஆண்டுகள் சூழ்ந்திருந்த இருட்டை உடனடியாக நீக்கிவிடும். ஒரு தூய மனிதன் வருகையால் பல யுகங்களாக குவிந்த இருள் மறைந்துவிடும். தூய்மையான சக்தி நேரானது, ஆனால் பொய்மையோ இல்லாதது ஒன்று. ஆனால் தவறான கற்பனையின் மூலம் இருப்பதாக தோன்றும். தூய ஞானியின் இருப்பு சமுதாயத்தை திருத்தும். முழு சரணாகதியில் மனத்தை தூய்மை வெளிப்படும், மனத்தின் தூய்மை வெளிப்படும். தூய்மையான மனிதன் எந்த வேலையையும் கவனமில்லாமல் செய்வதில்லை. அவனை எல்லாவற்றிலும் நம்பலாம். அறத்தின் கோணத்திலிருந்து நோக்கினால் ஒருமுறை இழந்த தூய்மையை மீண்டும் பெற முடியாது. ஒன்றும் அறியாத மூல நிலை அது. அங்கு பன்முக அனுபவம் இல்லை. நாம் பிறக்கும் போது அவ்வாறுதான் பிறந்தோம். அதை போராடி பெற முடியாது. நம்மிடம் இருக்கும் வரை அதை நாம் ஆர்வத்தோடு காப்பாற்றுவோம். ஆனால் அதை இழந்துவிட்டால் அது மீண்டும் கிடைப்பது கஷ்டம். செயற்கை பல் ஒரு நாள் இயற்கை பல் ஆகாது. இழந்ததை மறுபடியும் பெற முடியாது. ஆனால் இருப்பதை காக்கலாம். ஆழமாக மூழ்கினால் இந்த குணத்தை நாம் இழந்து விடுகின்றோம். நம்முடைய ஆசை வலிமையாகின்றது. அனுபவம் பன்முகப்படுகின்றது. தூய்மையும் பன்முக அனுபவமும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. பாவிக்கோ வழிக்கு விழுந்தவனுக்கோ நீதியில் எந்த வழியும் சொல்ல முடியாது. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஹ. இன்றைய வாசிப்பில் முதல் இரண்டு பக்கங்கள் பாபாஜியின் முழு ஒளியாகிய அருள் சொற்கள், அருள் ஒளி எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு வாக்கியங்களும் சைவ சித்தாந்தத்திலிருந்து பிரதிபலிக்கின்றது. அதை உணர்கின்றேன். அதை எல்லோரும் உணரலாம். இதை மீண்டும் மீண்டும் கேட்டால் என்ன மாதிரி இறைவன் இந்த ஆன்மாக்களை இந்த ஆணவ மலத்திலிருந்து, அனாதியில் கட்டப்பட்ட மலத்திலிருந்து மீட்க யோசித்து தன்னுடைய செயல்முறைகளால், தன்னுடைய திட்டத்தால் இந்த ஆன்மாக்களை அறிவு ஞானத்தை இந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து அந்த இருளிலிருந்து அகற்ற நினைக்கின்றானோ, அந்த முறைகளில் நாங்கள் எவற்றை சந்திக்கின்றோமோ அதை மிகவும் பாபாஜி சுருக்கமாக இன்றைய ரெண்டு பக்கத்தில் கொடுத்திருக்கின்றார். அதை விட தூய்மை உண்மையை பற்றி அருளாளர்களின் கதைகளுடன் நடந்த விடயங்களுடன் இங்கு கொடுத்திருக்கின்றார். மிகவும் அற்புதமான விடயம். ஆகவே இன்றைய வாசிப்பிலிருந்து எங்களுக்கு பல செய்திகள் எங்களுடைய வாழ்க்கைக்கும் சாதனைக்கும் கிடைத்திருக்கின்றன என்று இறைவனையா அதை சுருக்கச் சொல்வதற்கில்லாதபடியால் இன்றைய வாசிப்பில் என்ன கிடைத்தது என்பதை நான் வாசித்ததிலேயே நான் உடனடியாகவே இந்த சுருக்கத்தை தருகின்றேன். இப்போது கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். ஓம் கிரியா பவாஜி நமோ. ஓம் சிவாய நமஹ. கொஞ்சம் சத்தம் வச்சு சொன்னால் நல்லா இருக்கும் கதையா? கொஞ்சம் வாலியூம் கூட்டினீங்கன்னா கேட்கவில்லை இங்கே இருப்பவர்களுக்கு. இப்போ கேட்குது, சொல்லுங்க.
நம்ம அறிவுக்கு எட்டின அளவுல அவர் ஊடுருவி நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு கருத்துக்களை போதிக்கிறார். அப்படித்தான் நம்ம அதை உருவகப்படுத்தி, அது சைவ சித்தாங்க சொல்லுவாங்க, உருவகப்படுத்தி மானசீகமாக நம்ம அதை வந்து பார்த்துக்கணும். சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க அந்த வகையில இன்றைக்கு சொல்லப்பட்ட கருத்து அனைத்துமே ரொம்ப 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 அருமையான ஒரு மகான்மார்கள் என்று அவங்க செயல்ல இருந்து வந்த கருத்து இது. இந்த கருத்திலிருந்து தான் நாம வந்து கொஞ்சமாவது அதுல பண்படணும்னு சொல்லி மகான்மார்கள் நமக்கு அதை போதிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து திணிக்கல, போதிச்சிருக்காங்க. அத நம்ம வந்து குருநாதர் மூலியமா வினைய கழிச்சு பெறணும், வினைய கழிச்சு பெறணும்னு சொல்றாங்க. வினைய கழிக்கிறதுக்கு முதல்ல அவங்க செய்யற செயலை நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. அவங்க செய்த செயல்ல நீங்க போகணும்னா வினை கழியவே கழியாது. கேட்பீங்க, பேசுவீங்க, என்ன செய்வீங்க, வினை கழியாது, அந்த செயலையும் செய்ய முடியாது என்றத சைவ சித்தாந்தம் நமக்கு கொஞ்சம் தெளிவா அதை சொல்றாங்க. அந்த வகையில இந்த பேரானந்தத்தை அவங்க அனுபவிச்சு நமக்கு இந்த பாபாஜியின் தெய்வீக குரல்ல இருந்து பாபாஜி நமக்கு எளிமையான முறையில அதை சுட்டி காட்டுற அந்த வகையில இதை கேட்கவே அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. அந்த யதார்த்தமான அந்த குழந்தை தன்மையில இருந்து அந்த தூய்மை தன்மைக்கு வரக்குள்ளதான் நம்ம எல்லா விஷயத்தையும் சிறப்பாக அனுபவிக்க முடியுமோவிய நுணுக்கமான விஷயம் இருக்குது. அது ஒரு சில ஒரு நிமிஷத்தை மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்தணும். எல்லாத்துலயும் எல்லாரும் என்ன கூட சொல்லுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதை, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, ரொம்ப யதார்த்தமா இருக்கீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும், உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, எல்லாம் சொல்றாங்க. அது அவங்களுடைய அறிவு கட்டின அளவுக்கு சொல்றாங்க. ரைட்டு, மோசம்தான் இருக்கும், எல்லாமே இருக்கும் உலகத்துல. அதுக்காக நம்ம அப்படியே நம்மளை ஒருத்தன் நடத்திட்டு இருக்கிறான்ன்றதை நம்பின பிறகு நீங்க விழிப்புணர்ச்சி என்றது உங்களுடைய செயல்ல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அவங்க அப்படி இருப்பாங்களா, இவங்க இப்படி இருப்பாங்களா, அவங்க அதை சொல்லுவாங்களா, இவங்க இதை சொல்லுவாங்கன்னு எந்த காரியமும் நீங்க சரியா ஆனந்தமா செய்ய முடியாது. என்ன பல பேர் அவங்க சொல்றாங்க, நீங்க தான் ரொம்ப இதா இருக்கிறீங்க, அப்படியே யதார்த்தமா இருக்கீங்க, ஒண்ணும் கிடையாது, நான் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி ஏதாவது அதுல ஏதாவது நமக்கு ஒரு சின்ன விஷயம் அதுல புலப்படுமா, நமக்கு நம்மளுடைய வினை கழியுமான்னு அது ஓடும், அவ்வளவுதான். அது இன்னும் அந்த ஆணவ மலம் குறைஞ்சி ஓடுறமான்னு சிந்திச்சு பார்க்கல, இல்ல அது வரணும். அதுக்குதான் இந்த மாதிரி சக்சன்களை நம்ம அதிகமா கேட்டு 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 செவி வழியா உள்ள கொண்டுட்டு போக்குள்ள நம்மளுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சொல்லி முன்னோர்கள் நமக்கு நிறைய வகுத்து கொடுத்துருக்காங்க அருளாளர்கள். அதே மாதிரி பேராசிரியர்களும் அதை வகைப்படுத்தி சொல்றாங்க. அந்த வகையில நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பாபாஜி தெய்வீக குரல்ல இருந்து ஒரு வாரத்துல ஒரு நாளும் சைவ சித்தாந்த கருத்துக்களையும் கொண்டு வரோம், பயிற்சியும் செய்யறோம். இது நமக்கு கையகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பாபாஜியுடைய கருணையாலையும் அவருடைய வழிகாட்டு நண்பனையும் அவருடைய ஆசீர்வாதத்து மூலியமா தான் நம்ம பெற முடியும்ன்றது உண்மையான கருத்து. அவரே மையமா வச்சு இந்த விஷயங்களை நம்ம பெறுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி கார்த்திகேயன் ஐயா, மிகவும் அருமையாக என்று சொன்னதை பலவேறு கோணங்களில் அதை கொண்டு வந்து அது எவ்வளவு தூரம் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது என்பதை பாபாஜியின் பரம்பொருளின் உதவியால் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். மிகவும் அற்புதம், அதற்கு நன்றி சொல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று வாசித்ததில் ஒரு சில கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். முதலாவது, பாபாஜி முதல் தொடக்க முதல் வசனத்திலேயே சொல்கின்றார், மறைமுகமாக உலகத்தில் வாழ், உலகத்தை கொண்டு வாழாதே என்று. அதை மிகவும் அருமை, நாங்கள் அதை பல முறை கேட்டிருக்கின்றோம், ஆனால் அதை சிந்திக்க வேண்டும், அதில் செயல்பட வேண்டும். உலகத்தை கொண்டு வாழாதே என்பதா என்பது உலகத்தில் உலக வாழ்க்கையை வாழாதே என்பது அல்ல, அங்கிருக்கும் பொருட்களை நான் எனது என்ற நிலையில் வைத்து வாழாது வாழ வேண்டும் என்பது அதனுடைய சைவ சித்தாந்த கருத்து. அதை விட இன்னொரு விடயத்தையும் சொல்லியிருக்கின்றார், உண்மை வாழ்க்கையை பற்றி சொல்கின்றார். அதற்கு மேலாக நாங்கள் அறிய வேண்டியது, உண்மையை அறிந்தவுடன் எங்களுடைய பிறவி, உலகம், மனம், இந்த மூன்றையும் அந்த ஒழுங்கில் நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்றார். அப்போதுதான் இந்த தூய உடையம் எங்களுக்கு புறப்படும், அப்போதுதான் சச்சிதானந்த ஒளி தெரிய வரும், அந்த ஒளியில் நாங்கள் கடவுளை காணலாம் என்று சொல்கின்றார். முதல் ரெண்டு பக்கத்தின் சுருக்கம். ஆகவே நன்றி சொல்வோம் பாபாஜியின் செய்திக்கு. இன்றைய வாசிப்பில் அது கிடைக்கப்பெற்றது. நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி
ஓம்
நமோ. ஓம்
சிவாய
சிவாய நமோ.
நமா.